அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலேயும் இயேசு தொடர்ந்து உலகம் எப்படி அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் பகைக்கும் என்பதை குறித்து கூறுகிறார். பாருங்கள், யோவான் 16 அதிகாரம் 1 வசனம், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை என்பது எவைகள்? அதைத்தான் 15 அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். 2-3 வசனங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். சீஷர்கள் பயந்து போகாதபடி அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னதாக கூறுகிறார். பொதுவாக எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு மதத்தையோ நிறுவுகிறவர்கள் மகிமையான எதிர்காலத்தை குறித்து சொல்வார்கள். ஏனென்றால் உலகத்தின் வழிமுறை மகிழ்ச்சியான பயனளிக்கக்கூடிய காரியங்களையே பார்த்துவிட்டு கஷ்டங்களையும் அதில் இருக்கிற பாடுகளையும் தியாகங்களையும் கூறுகிறதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வித்தியாசமானவராயிருக்கிறார் பார்த்தீர்களா? 14 அதிகாரத்திலே இயேசு போய் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றியவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார். இப்படி செய்யும்பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் நாம் மறந்து போக ஆயத்தமாயிருக்க வேண்டும். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அவரை பின்பற்ற விரும்புவோம் என்றால் நம்மையே நாம் வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திலே அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஒரு நாளிலே ஆளுகையும் செய்வோம். அவர் புறக்கணிக்கப்பட்டார், உதாசீனம் செய்யப்பட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராயும் பாடு அனுபவித்தவராயும் இருந்தார். இயேசு கூறும்பொழுது அவரை பின்பற்றியவர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, எனவேதான் இந்த உலகம் அவரை பகைக்கும் என்று கூறியிருந்தார். இந்த எல்லா காரியங்களையும் அவர் தெளிவாக கூறிவிட்டார். இந்த உலகத்திலே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாம் எளிதானதாக இருக்கும் என்று ஒருபொழுதும் அவர் சொல்லவில்லை. இந்த உலகத்திலே இருக்கும் திருச்சபையானது இயேசு எதை சொல்கிறாரோ அதையே சொல்லாமல் தாங்கள் உலகத்தையே மனம் திரும்ப செய்யப்போகிறோம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் கடந்த 20 நூற்றாண்டுகளாக அதை அவர்கள் செய்யவில்லை. இவ்வாறு அவர்கள் முயலும் பொழுது கிறிஸ்தவ சமயத்தை உன்னதமானதாக உலக மக்கள் கவரப்படும் வகையிலே எடுத்துக் கூறுகிறார்கள். இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான பல வழிகளிலே மக்களை திருச்சபைகளை நோக்கி இழுக்க பல திருச்சபைகள் முயலுகிறதை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, உலகத்தை அவர்களால் ஆதாயப்படுத்த முடியும் என்று யார் சொன்னது? வேதவசனங்களை விசுவாசியாத திருச்சபைகளை குறித்து நான் சொல்லவில்லை. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் தடமாறி போய்விட்டார்கள். அடிப்படை சத்தியங்களை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிற திருச்சபைகளை குறித்து தான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட திருச்சபைகளிலே வேதவசனத்திற்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக வேதவசனத்தை தாக்குகிறதில்லை, ஆனால் வேதவசனத்தை உண்மையாய் போதிக்கிறவர்களை தாக்குகிறார்கள். எல்லா இடங்களிலேயும் இப்படிப்பட்ட பரிதாபமான சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு திருச்சபையிலே உதவியாளராயிருந்த ஒருவர் 3 ஊழியக்காரர்களை நாசப்படுத்திவிட்டார். ஒருவர் சரீரத்திலே பலவீனம் அடைந்து போய்விட்டார், மற்றும் ஒருவர் ஊழியத்தை விட்டே போய்விட்டார், மற்றும் ஒருவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். ஒரு ஊழியர் இப்பொழுது 2 தரமான கார் விற்பனையிலே ஈடுபட்டிருக்கிறார். அவர் சொல்வது என்ன தெரியுமா? 2 தரமான கிறிஸ்தவர்களை மேய்ப்பதை விட இந்த கார் வியாபாரம் பரவாயில்லை என்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உறுதியாக நிற்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை நேசிக்காது என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அனுபவித்த எதிர்ப்பையே நீங்களும் அனுபவிப்பீர்கள். இயேசு அங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்கிறார். அவர்களை பலப்படுத்தும்படியாக, என்ன வருகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக முன்னெச்சரிக்கையாக காரியங்களை கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் அவர்களை நேசித்தார், முடிவு வரை அவர்களை நேசித்தார். அவர் அவர்களோடு இருந்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் கடந்து செல்லப் போகிற பாதையை அறிந்திருக்கிறேன் என்கிறார். அவர்கள் இடரல் அடையக்கூடிய நேரங்கள் வரும் என்பதனாலேயே இதை சொல்கிறார். அன்று இரவிலேயே பேதுரு அவரை மறுதளிப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அந்த பிரச்சனைகளிலெல்லாம் அவர் அவர்களை தாங்குவார் என்பதை உறுதி செய்யும்படியாகவும் அவர் கூறுகிறார். தேவனுக்கு அவர்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக முன்னதாக எல்லாவற்றையும் கூறுகிறார். இவர்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த யூதனுக்கும் மிகவும் கேடான ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் நிலை நிற்க வேண்டியதாய் இருந்தது. யூத மத தலைவர்கள் ஜெப ஆலயங்களை விட்டு வெளியேற்றுவார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்கும் பொழுது நீங்களும் இப்படிப்பட்ட சில காரியங்களை சந்திக்க வேண்டியதிருக்கும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது நீங்கள் பாதிப்பை அடைவீர்கள். மீண்டுமாக இந்த பகைக்கு ஆரம்பம் என்ன என்பதை இயேசு கூறுகிறார். ஏன்? அவர்கள் பிதாவை அறியவில்லை, இயேசு கிறிஸ்துவையும் யார் என்று அவர்கள் அறியவில்லை. இந்த காரணத்தினாலேயே உலகம் கர்த்தருடைய வார்த்தையையும் பகைக்கிறது. இந்த காரணத்தினாலேயே உண்மையான விசுவாசிகளையும் இந்த உலகம் பகைக்கிறது. யோவான் 16:4, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. என்ன வரப்போகிறது என்பதை இயேசு இங்கே அவர்களுக்கு சொல்கிறார். வரப்போகிற காரியத்திற்காக அவர்களுக்கு இப்பொழுதே பயிற்சி கொடுக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். என்னுடைய ஊழிய பாதையிலேயும் நான் பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது வரப்போகிற காரியங்களுக்காக பல வகைகளிலே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய அனுபவத்திலும் சரி, நான் பார்த்த மற்ற ஊழியர்களுடைய அனுபவத்திலேயும் சரி, வரப்போகிற காரியங்களுக்காக ஊழியக்காரர்களை முன்னதாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 16:5, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. சீமோன் பேதுரு இயேசு எங்கே போகிறார் என்று கேட்டது உண்மைதான். ஆனால் ஒரு சிறுபிள்ளையைப் போல் அந்த கேள்வியை அவர் கேட்டார். உண்மையாகவே என்னதான் நடக்கிறது என்பதை யாரும் உணரவில்லை, அதை குறித்து யாரும் கேட்கவில்லை. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு யாரும் அவரிடத்திலே அந்த கேள்வியை கேட்கவில்லை. எனவேதான் இயேசு அவ்வாறு கூறினார். 6, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இயேசு அவர்களை விட்டு கடந்து செல்லப் போகிறார் என்பதை அறிந்தபொழுது அவர்கள் மிகுந்த துக்கம் நிறைந்தவர்களாகிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் இது. அநேக வேளைகளிலே பல கிறிஸ்தவர்கள் ஒரு அனுபவமானது பரிபூர்ணமாய் அவர்களை மூடிக்கொள்ள அனுமதித்து விடுகிறார்கள். ஒரு திருச்சபையை குறித்தோ ஒரு தனி மனிதனை குறித்தோ நம்பிக்கை இழந்தவர்களாகும் பொழுது துக்கம் நிறைந்தவர்களாகி தேவனை விட்டே தூரம் போய்விடுகிறார்கள். முன்பு நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினாலே ஏற்பட்ட கசப்பினால் அந்த ஆலயங்களுக்கு கூட செல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. இன்னும் சிலர் தங்களுக்கு அருமையான யாரையாவது இழக்க கொடுத்திருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்த துக்கத்திலேயே காலம் காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய துக்கம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கவனித்தீர்களா? நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்? இயேசு கடந்து செல்வது நல்லது என்று சொல்கிறார். இதற்கு பல விடைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு காரணம், இந்த உலகத்திற்கு அவர் வந்ததின் நோக்கம் மரிப்பதற்காக. மார்க் 10:45 நாம் வாசித்தோம் இல்லையா, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த காரியம் செய்து முடிக்கப்படும் பொழுது அவர் பிதாவினிடத்திற்கு திரும்பி செல்கிறார். ஏனென்றால் எந்த பணிக்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்து முடிக்கிறார். மற்றொரு காரணம், அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் மனு உரு எடுத்தார். தேவன் எல்லா இடங்களிலேயும் வியாகித்திருப்பவர். ஆனால் இயேசு மனிதனாக வந்ததினாலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மட்டுமே இருந்தார். அவர் கலிலேயாவிலே இருந்தபொழுது பெத்தானியாவிலே அவரால் இருக்க முடியவில்லை. ஞாபகம் இருக்கிறதா, மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கூறினார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது மனித சரீரத்திலே இயேசு உலகத்திலே இருப்பார் என்றால் என்னோடும் உங்களோடும் ஒரே நேரத்திலே அவர் இருக்க முடியாது. எனவேதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலேயும் இருப்பார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். இதுவே நல்லது என்று இயேசு சொன்னார். ஒரு தேற்றரவாளனை நம்மோடு வந்து தங்கும்படியாக அனுப்புகிறேன் என்று இயேசு கூறினார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலவிதமான பணிகளை அவர் செய்கிறவராயிருப்பார். அப்படிப்பட்ட பணிகளிலே ஒரு பணியை குறித்து இங்கே இயேசு கூறுகிறார். பாருங்கள், யோவான் 16:8-11 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த கண்டித்து உணர்த்துவார் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பிளேட்டோ என்பவர் எழுதிய சாக்ரட்டிஸின் விசாரணையிலே இந்த வார்த்தை 23 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சட்ட ரீதியான வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு நியாயாதிபதி உணர்த்துவது போல அவர் மக்களுடைய பாவத்தை உணர்த்துவார். என்னுடைய இருதயத்திலேயும் உங்களுடைய இருதயத்திலேயும் நம்முடைய தவறை குறித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ஏனென்றால் நம்முடைய இருதயம்தான் தீர்மானம் எடுக்கும் இடமாயிருக்கிறது. எனவே இந்த உணர்வு நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். இப்படி வரும்பொழுதுதான் ஒருவர் விசுவாசத்திற்கு நேராக, இயேசு கிறிஸ்துவை நம்பும் நம்பிக்கைக்கு நேராக கடந்து வர முடியும். இந்நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களை உணர்த்துகிறவராயிருக்கிறார். 1 பாவம், 2 நீதி, 3 நியாய தீர்ப்பு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் எது? கொலையா? இல்லை பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே மிகவும் கொடிய பாவிகள் யார்? ஒருவேளை செய்தித்தாள்களிலே பிரபலமாக வந்த பெயர்களை நீங்கள் யோசிக்கலாம். ஹிட்லரையோ, ஸ்டாலினையோ, கார்ல் மார்க்ஸையோ அல்லது வேறு யாரையோ நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு பாவிகளிலேயே பிரதானமான பாவி யார்? இந்த உலகத்திலே இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே பிரதானமான பாவி நீங்களாக கூட இருக்கலாம் என்று மிக கவனத்தோடு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயா செய்தியாளரே, நீங்கள் என்னை குறித்து அவ்வாறு சொல்ல முடியாது, நான் ஒரு கேடி அல்ல, நான் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவிசுவாசமான நிலைமை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு மனிதனை தள்ளுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க மறுத்தீர்கள் என்றால் அதற்கு மருந்தே கிடையாது. நீங்கள் அவரை விசுவாசியாதவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறீர்கள். இது மிகவும் எளிதான ஒரு சத்தியமாயிருந்தாலும் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே இதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டியவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற எந்த ஒரு மனிதனுமே தேவனுடைய பார்வையிலே மிகப்பெரிய பாவியாகவே இருக்கிறான். யோவான் 15:22 வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை கேட்ட ஒவ்வொருவருமே அவரை குறித்து ஒரு தீர்மானம் செய்ய பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறார்கள். எனவே அவரை உதறி தள்ளுவது பாவமே. 2, அவர் நீதியை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தனது பணியை செய்து முடித்து விட்டபடியினாலே அவர் தனது பிதாவினிடத்திலே திரும்பி சென்று விட்டார். அவர் சிலுவையிலே மரித்தபொழுது ஒரு நியாய தீர்ப்பின் மரணத்தை அடைந்தார். என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் எடுத்து என்னுடைய இடத்திலேயும் உங்களுடைய இடத்திலேயும் அவர் மரித்தார். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கு காரணம் நானும் நீங்களும் பாவமற்றவர்களாய் இருப்பதற்கு மட்டுமல்ல, அவருடைய நீதி நம்முடைய கணக்கிலே சேர்க்கப்படுவதற்காகவும். இது மிக முக்கியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் நீதி தேவை. நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்பட்டால் போதாது, மன்னிக்கப்பட்ட பாவிகளாய் மட்டும் இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்க போதுமானதல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவின் நீதியை நமக்கு கொடுத்தார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது பிலிப்பியர் 3:8-9 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:8-9 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று கூறுகிறார். அவர் நம்முடைய பாவ கணக்கை கழித்தது மட்டுமல்ல, அவருடைய நீதியை நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்னாலே நிற்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் நிற்க வேண்டும். பரலோகத்திலே கிறிஸ்துவுக்கு இருக்கிற உரிமைகள் நமக்கும் இருக்கிறது. இல்லையென்றால் நமக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நம்முடைய நீதிக்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். 3, பரிசுத்த ஆவியானவர் வந்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவது. இவ்வாறு கூறுவதனாலே நியாய தீர்ப்பு ஒரு நாள் வருகிறது என்று நான் சொல்கிறேனா? இந்த வசனத்திலே அப்படி சொல்லவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை அநேக விசுவாசிகளால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. இன்றைக்கு அநேகர் தங்கள் விருப்பம் போல தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பது போல யோசிக்கிறார்கள். அருமையான சிநேகிதனே, நீங்கள் விசாரணையின் நாட்களிலே இல்லை. ஏற்கனவே தேவனை விட்டு தூரம் போன பாவிகள் என்று அவர் தீர்ப்பு செய்துவிட்டார். ரோமர் 6:23 என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், மரண ஆக்கினை தீர்ப்பை பெற்ற மனிதன் தன்னுடைய நேரம் வருவதற்காக காத்திருப்பதைப் போல இருக்கிறது. நம் எல்லாருக்கும் விரோதமான நியாய தீர்ப்பு, நாம் பாவிகள் என்பதே. ஏனென்றால் நம்முடைய நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கும் கந்தலுமாயிருக்கிறது. நம்முடைய கந்தையான உடையோடு தேவனுக்கு முன்னாலே நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்மை குறித்தே நாம் வெட்கப்பட வேண்டியதற்கும், அது மட்டுமல்ல நாம் எவ்வளவு பாவிகள் என்பதையும் நாம் உணர வேண்டியதற்கும். ஞாபகம் இருக்கிறதா, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஃபெலிக்ஸின் இடத்திலே பேசினார். அது அவர்களை பயமுறுத்தியது. இன்றைக்கு அநேகர் நியாய தீர்ப்பை குறித்து கேட்க பயப்படுகிறார்கள். தேவனை விட்டு தூரம் போய்விட்ட இந்த உலகமானது அநேக காரியங்களை கேட்க பயப்படுகிறது, அதை வெறுக்கிறது. உதாரணமாக, அவர் எல்லா இடங்களிலேயும் இருப்பவர் என்பதை சிந்திக்கவே உலகம் பயப்படுகிறது. மட்டுமல்ல, அதை அது வெறுக்கவும் செய்கிறது. இது தேவன் உருவாக்கிய உலகம் என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. மனிதன் ஏற்கனவே தேவனை விட்டு தூரம் போய்விட்டான் என்று கூறப்படுவதை விரும்புகிறதில்லை. கிருபையினாலே தேவன் ரட்சிக்கிறார் என்பதையும் அவர்கள் விரும்புகிறதில்லை. எனவேதான் பெரியமானவர்களே, பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களிலேயும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். யோவான் 16:12-14 பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய கிருபையிலேயும் அவரை அறிகிற அறிவிலேயும் நாம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். எப்படி அதை நாம் செய்ய முடியும்? வேத வசனத்தை படிப்பதினால் என்பது முக்கியமான விடையாகாது. நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளும் அவரே நம்மை வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அப்போஸ்தலர்களை அவர் வழி நடத்தினார். இதை குறித்து நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே வந்தார். அவர்களுடைய செய்தியிலேயும் அவர்களுடைய எழுத்துக்களிலேயும் தூய ஆவியானவர் அவர்களை சத்தியத்திலே வழி நடத்தினார். இது எவ்வாறு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையானது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனையை பரிசுத்த ஆவியானவர் பூரணப்படுத்துவார். நிருபங்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. அவரே திருச்சபையின் தலையாயிருக்கிறார் என்று காட்டுகிறது. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் திரும்ப வருவதை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் மலரச்செய்யும் மலராய் நிருபங்கள் காணப்படுகின்றன. அவைகள் வரும் காலத்தின் காரியங்களையும் நமக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. இந்த வசனங்களிலே காணப்படுகிற 7 படிகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். இரண்டாவதாக, அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். மூன்றாவதாக, அவர் தன்னை குறித்து பேசுவதில்லை. நான்கு, அவர் கேட்டதையே கூறுவார். ஐந்தாவதாக, வரப்போகும் காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஆறாவதாக, இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்துவார். ஏழாவதாக, என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார் என்று இயேசு கூறுகிறார். இந்த படிகளினாலே இந்நாட்களில் நாம் கேட்கிற காரியங்களை நாம் பரிசோதித்து பார்க்கலாம். ஒருவர் ஒருமுறை செய்தி கொடுக்கும் பொழுது, நாம் எல்லாரும் பரிசுத்தாவியானவரின் உயிர் மீட்சியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார், பரிசுத்தாவியானவர் இதை செய்கிறார், அதை செய்கிறார் என்று பல காரியங்களை கூறினார். ஆனால் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படவில்லை என்பதை உடனே புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தானாக எதையுமே பேசுகிறதில்லை. அப்படியென்றால் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது எப்படி சொல்ல முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு வேத பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுதோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு உண்மையானவர் என்று உணரும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். யோவான் 16:15 பாருங்கள், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இங்கே மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுக்கு இணையாக ஒப்பிடுகிறார். பிதாவினுடையவைகள் இயேசுவினுடையவைகள், என்னுடையதிலிருந்து எடுத்து என்று அவர் சொல்லும்பொழுது தேவனுடையதை எடுத்து நமக்கு காண்பிப்பார் என்று கூறுகிறார். அதை அவர் மட்டுமே செய்ய முடியும். 1 Corinthians 2:9-10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அவர் மட்டுமே அவைகளை நமக்கு காண்பிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சரியாய் அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே சொல்லப்படாத அநேக காரியங்களை இன்றைக்கு பலர் சொல்லலாம். யார் என்ன கூறினாலும் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பது அவர்கள் கூறுவதோடு இணையானதா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனங்கள் கூறாத அனுபவங்களின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துவார். எப்படி செய்வார்? அவர் சுயமாய் பேசப்போகிறதில்லை, தாம் கேள்விப்பட்டவைகளை சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். குறிப்பாக அவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து நமக்கு அறிவிப்பதனாலே இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த காரியமும் பரிசுத்த ஆவியானவராலே செய்யப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சீடர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னதாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்களும் அநேக காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் செயல்படாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்று தவறாக கூறப்படும் பொழுது அதை நாங்கள் நம்பி ஏமாந்து போகாதபடி ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். வேத வசனங்களிலே தெளிவாய் கற்றுக்கொள்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலே செயல்பட்டாலும், எந்த இடத்திலே பேசினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமும் அங்கே மகிமைப்படும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு இயேசுவின் நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14.